அடக்குமுறைதான் ஜனநாயகமா என்ற ஒரு கேள்வியோடும், கார்பரேட் பாசிசத்தை எதிர்த்து நில் என்ற ஒரு வழிகாட்டுதோடும் நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அதிகாரம் மாநாட்டில் எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கின்ற அன்பு தோழமைகளே, தமிழகத்தில் ஒருபோதும் காவி பாசிசத்தை காலூன்ற விடமாட்டோம் என்று கட்டியம் கட்டுவதற்காக இங்கே கூடியிருக்கின்ற அன்பு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்பரேட் பாசிசத்தின் கோரமுகமாக இன்றைக்கு டெல்டா பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற களத்திலே மக்கள் அதிகார தோழர்களும் எங்களை போன்ற தோழர்களும் இன்றைக்கு இந்த கார்பரேட் பாசிசத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை 5 திணையாக பிரித்தார்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. இதில் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்பதை விட மருத நிலம் என்பது மனிதன் வாழ்வதற்காக மனிதனை செப்பனிட்டு விளைநிலத்தை உருவாக்கிய ஒரு பூமிதான் மருத நிலம் என்பது. இந்த மருத நிலம்தான் தமிழகத்தில் இருக்கிற 40% மக்களுக்கும் உணவு சமைத்து போடுகிற நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தை இன்றைக்கு காவி பாசிசம் வேறறுக்க துடித்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதிதான் காவிரி பிரச்சனையாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாலும் சரி, அந்த மண்ணிலே மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையில் தண்ணீர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு கர்நாடகோடு இருக்கிற முரண்பாடுகளை தவிர்த்து, ஆனால் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற வன காடுகளை அழித்து நமக்கு பவானி வைகை வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிற 300க்கும் மேற்பட்ட TMC தண்ணீரை தடுத்தார்கள், வன காடுகளை அழித்தார்கள். பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தேயிலை காடுகளுக்கும் அந்த நிலத்தை கொடுத்து காவிரியில் உபரியாக கிடைத்த அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தினார்கள். மீதிதான் கர்நாடகத்திலிருந்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது கர்நாடகமும் தண்ணீர் கொடுக்காமல், காவிரி படுகை விவசாயம் என்பது உணவு உற்பத்திக்கான இடமல்ல, இது பெட்ரோல் கெமிக்கல் மண்டலமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு காவி பாசிச அரசு ஒடுக்குமுறையை மக்களிடம் செலுத்தி அவர்களிடம் இருக்கின்ற நிலை விளைநிலத்தை பிடுங்குவதற்காக இன்றைக்கு களத்தில் நின்று மிகப்பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசிடம் எங்களுக்கு ஏதாவது கொடு, விவசாயத்தை பாதுகாக்கிறோம், விவசாயத்தை மீட்டெடுக்கிறோம், உணவை உற்பத்தி செய்து கொடுக்கிறோம் என்று போராடிய அத்தனை விவசாயிகளும், அரசே எங்களை விட்டுவிடு, எங்களுடைய விளைநிலத்தை விட்டுவிடு, எங்களுடைய விளைநிலத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இன்றைக்கு கதிராமங்கலமாக இருக்கட்டும், நெடுவாசலாக இருக்கட்டும், புதிதாக திருக்கரவாசலும் இப்போ தொடங்கி கிட்டத்தட்ட 1 காலமாக போராடி கொண்டிருக்கிறது. உண்மையிலே தோழர்களே, காவி பாசிசத்தால் 2 விதமான தீவிரவாதத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மண்ணுக்கு மேலே சாதியாக மதமாக எங்களுடைய விவசாயிகளை வேறறுக்கிற விலையை கொடுக்காமல் அவர்களுடைய விலையில அவர்களுக்கு வயிற்றில் அடித்து ஒரு பக்கம் மேலே மண்ணுக்கு மேலே ஒரு தீவிரவாதத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணுக்கு கீழே ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் என்கின்ற பெயரில் விளைநிலத்திற்கு நடுவே விவசாயிகளிடம் இருக்கிற விளைநிலத்தை பிடுங்கி மண்ணுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு தீவிரவாத நடவடிக்கையை இந்த அரசே திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 700க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வெறும் 150 தான் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி பெற்றது. மீதி அத்தனையும் எந்தவித அனுமதியும் பெறாமல் அரசே நயவஞ்சக நடவடிக்கையாக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தீவிரவாதத்தை, சுற்றுச்சூழலை சீரழிக்கின்ற நடவடிக்கை இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நாங்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் அதிக தோழர்களும் களத்தில் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார். ஏதோ எங்களுக்கு பொழுது போகாமல் நாங்கள் போராடிக்கிட்டு இல்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் என்ன விதமான விளைவை ஏற்படும் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம், விவசாயிகளோடு பயணப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் அழிவுக்கு மிகப்பெரிய சாட்சியங்கள் இருக்கின்றன. இந்த சாட்சியங்கள் எல்லாம் இன்றைக்கி கார்பரேட் நிறுவனம் மிக மிக நயவஞ்சகமாக அழித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடையாளமாக இருக்கிற மனிதனை விலை பேசி வாங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஒரு 40 முன் தொடங்கப்பட்ட நரிவனம் பகுதியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த நரிவனம் பகுதியில் யாரெல்லாம் விளைநிலம் கொடுத்தார்களோ, இன்னைக்கு அந்த விளைநிலத்தை வைத்திருந்த அத்தனை விவசாயிகளும் இன்னைக்கு தெருவோர வியாபாரியாக அல்லது வேலையில்லாத ஒரு நபராக இன்னைக்கு அந்த நரிவனம் பகுதியில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவனோட விளைநிலம் பிடுங்கப்பட்டுச்சு. அந்த விளைநிலத்திற்கான எந்த விதமான நஷ்டஈடும் கொடுக்கப்படலை, நயவஞ்சகமாக பிடுங்கப்பட்டது. வழக்கு நீதிமன்றம் என்று சொல்லி சென்று அவர்களும் வழக்கு நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சூழ்ச்சி நடுவே அந்த வாய்ப்புகளையும் இழந்து இன்னைக்கு அந்த விளைநிலத்தை தன் கையை விட்டு இழந்திருக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெய் கிணறுகளும் நாம் இணைக்கிறோம் என்ற பெயரில் ஒவ்வொரு வயலுக்கும் நடுவாகவே ஊடுருவி இன்னைக்கு பல்வேறு குழாய்களை பதித்து விவசாயிகளுக்கு விளைநிலத்தில் என்ன விதமான பயிர் இருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் முற்றிலுமாக அந்த குழாயை அமைத்து அந்த விளைநிலத்தை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டம் கீழே நிலக்கரி இருக்கிறதா, எண்ணெய் இருக்கிறதா, கச்சா இருக்கிறதா, மீத்தேன் இருக்கிறதா என்று ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் பூமிக்கு அடியிலே 100 அடிக்கு கீழே வெடிகுண்டுகளை வைத்து வெடிக்க வைத்து சொச்சநொச்சம் வேலை செய்து கொண்டிருந்த ஆழ்குழாய் கிணறுகள் அத்தனையும் இன்றைக்கு பூண்டோடு அழிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் விவசாயம் அங்கே வந்து சிறு குறு விவசாயிகள் அந்த போர்வெல்ல வச்சு இன்றைக்கி விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு முற்றிலுமாக ஒரு மிகப்பெரிய துரோகம் அரங்கேறி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இந்த பாதிப்பெல்லாம் இந்த அரசுகளுக்கு தெரியாதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிற தோழர்களே. சமீபத்தில் திருக்கரவாசலில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் கூட இந்த நிமிஷம் இன்னைக்கு அந்த ஊரில் அந்த போராடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அமைச்சர் வந்து சொல்கிறார், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். எங்கள் தலைவி சொல்லியிருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வருகிற திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒரு செய்தியை சொல்கிறார். நாங்களும் அதான சொல்கிறோம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது, எங்கள் மண்ணை விட்டுவிடு, எங்கள் நீரை விட்டுவிடு, எங்கள் விளைநிலத்தை எங்களிடம் பிடுங்காதே என்று தானே நாங்களும் சொல்கிறோம். எங்கள் மேலே மட்டும் ஏன்டா வழக்கு போடுறீங்கன்னு கேட்டால் அங்கே பதில் இல்லை. அப்போ அமைச்சர் சொல்லலாம், ஆட்சியாளர்கள் சொல்லலாம், நாங்கள் உதிரியாக போராடுகிற தோழர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் மீது வழக்கும் அடக்குமுறைகளும் இன்னைக்கு அங்கே அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, இன்னைக்கு காவிரி படுகை முழுக்க இன்னைக்கு எதிர்காலத்தில் காவிரி படுகையில் விவசாயம் இருக்குமா, இது விளைநில பகுதியா என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சீரழிவு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சில பேர் புத்திசாலித்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாட்டு வளர்ச்சிக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த வளர்ச்சியை தடுக்கிறீர்கள், பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடுமா, பெட்ரோல் இந்த நாட்டின் சக்தி இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை என்று புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை, உணவு உற்பத்தியா எண்ணெய் வளமா என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு உணவு உற்பத்தியை நாங்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் உணவு படைத்தால் அவனால் வாழ முடியும், எத்தனை ஆண்டு காலம் என்னவனாலும் உணவை வைத்துக் கொண்டு வாழ்வோம், ஆனால் உன் எண்ணெய் என்னை உயிர் வாழ வைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆட்சியாளர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி தான் எத்தனையோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் கொடுத்தார்கள், எத்தனையோ ரயில்வே திட்டங்களுக்கு எத்தனையோ தண்டவாளங்கள் அமைப்பதற்காக நிலம் கொடுத்தாங்க. ஆனால் எந்த ரயிலும் நம்மளுடைய கிராமத்தில் நின்று போகவில்லை. பார்த்தீங்கன்னா திருச்சியில் தொடங்கினா சென்னையில் நிற்கிது, நிலம் கொடுத்தவங்க எந்த ஊர்லேயும் ரயில் நிற்கிறதில்லை. மின்பாதை அமைப்பதற்காக எத்தனையோ இடங்களில் நிலங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் இன்னும் மின்சாரம் வராத கிராமங்கள் இருக்கிறது. விளைநிலங்களுக்கு மின்சாரம் 15 வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது. சாலை அமைப்பதற்காக எத்தனையோ சாலைகளுக்காக நிலம் கொடுத்தார்கள், அந்த சாலையிலையும் எங்கள் ஊரில் பஸ் நின்றுட்டு போகிறதில்லை. அப்போ இந்த வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சியாக இருக்கிறது என்பதை தோழர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வளர்ச்சி சாமானியனுக்கும் விவசாயிகளுக்கும் பலனளிக்காத போது இந்த வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை, இந்த வளர்ச்சியை நாங்கள் வெறுக்கிறோம் ஒதுக்கிறோம் என்று நம்ம களத்தில் நின்று சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதுதான் இதில் நான் செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தோழர்களே, 2000 வருடத்திற்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்கிறார், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிடர் காடும் உடையது அறன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 2000 வருடத்திற்கு முன்னாடி திருக்குறளால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மழை சீரழிக்கப்பட்டு விட்டது, மணி நீர் சீரழிக்கப்பட்டு விட்டது, மண் சீரழிக்கப்பட்டு விட்டது, இதில் எங்கே அறன் இருக்க போகிறது? எப்படி இந்த அரசாட்சிகள் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு களத்தில் நாம் நிற்க வேண்டியிருக்கிறது. தோழர்களே, எப்படி காவி பாசி கார்பரேட் காவி பாசத்தை எதிர்த்து நில் என்ற ஒரு முழக்கத்தை தோழர்கள் முன்வைத்திருக்கிறார்களோ அந்த முழக்கத்தை நாம் கண்டிப்பாக களத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்மளுக்குள்ளார் இருக்கிற முரண்பாடுகளை களைந்து சாதியாக மதமாக வேறுபட்டு நிற்காமல் உழைக்கும் தொழிலாளர்களாக களத்தில் நின்று காவி பாசிசத்தை வேறறுக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் உடனடி வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் 2 மாதத்தில் தமிழகத்திலே 5 தொகுதிகளில் காவி பாசிசம் காலூன்ற துடித்து கொண்டிருக்கிறது. கருவருங்கள் தோழர்களே, தமிழ் மண் ஒருபோதும் காவி பாசிசத்திற்கு இடம் கொடுக்காது என்பதற்காக ஒரு அம்பேத்கர்வாதியாக, பெரியாரிஸ்டாக, மார்க்சிஸ்டாக நாம் களத்தில் நின்று பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று மட்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.